بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري இமாம் அபூ ஜாஃபர் தஹாவி ரஹிமஹுல்லா அவர்களுடைய அகீதத்து அஹ்லி சுன்னா வல் ஜமாஆ என்ற நூலை படித்து வருகின்றோம். நம்முடைய அமர்வு 22. கவனிங்க, இந்த நூலை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்களை இமாம் அவர்கள் கலந்துதான் பேசியிருப்பார்கள். இருந்தாலும் அப்படி கலந்து பல விஷயங்களை பல தலைப்புகளை கலந்து பேசியிருக்கிறதுல கூட ஓரளவுக்கு நம்ம சில பாடங்களாக தலைப்பிட முடியும் என்று நம்ம கருதினதுனால உங்களுக்கு அந்த தலைப்புகள் போட்டு ஒரு ஒரு விஷயமா தொகுத்திருக்கிறோம். புரியுதுங்களா? அதுலதான் இன்று நாம் படிக்கக்கூடிய இந்த பாடம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி இமாம் அவர்கள் கூறக்கூடிய அந்த செய்திகள். ஏற்கனவே நம்ம மூன்று அடிப்படைகளில் கடைசி பகுதியில் நபியை அறிந்து கொள்வது என்ற அந்த பகுதியில் ஓரளவுக்கு சுருக்கமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நம்முடைய நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் அதை பற்றி நம்ம பேசியிருக்கிறோம். அது போக ரஹீக்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாறை நீங்கள் தொடர்ந்து படித்து கொண்டு வரீங்க. அதிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமாக இப்ப நம்ம படிக்கக்கூடிய இந்த அகீதாவுடைய பாடத்துல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல்ல இமாம் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வாசகங்களை பார்ப்போம், அடுத்ததாக கருத்துக்களை பார்ப்போம். وَإِنَّ مُحَمَّدًا عَبْدُهُ الْمُصْطَفَى وَنَبِيُّهُ الْمُجْتَبَى وَرَسُولُهُ الْمُرْتَضَى. இன்ன நிச்சயமாக முஹம்மத் அவர்கள் அப்துஹு அவனுடைய அடிமை, அவனுடைய என்றால் அல்லாஹுடைய அடிமை, அல் முஸ்தபா தேர்ந்தெடுக்கப்பட்டவன், அவனுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அடிமை ஆவார்கள். இன்னும் வ நபியுகுல் முஜ்தபா தேர்ந்தெடுக்கப்பட்ட அவனுடைய நபியாகவும் இருக்கிறார்கள். வ ரசூலுகுல் முர்த்ததா திருப்தி கொள்ளப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருந்தி கொள்ளப்பட்ட அவனுடைய ரசூலாகவும் இருக்கின்றார்கள். அப்ப அல் முஸ்தபா அல் முஜ்தபா அல் முர்த்ததா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசத்தோடு உள்ள ஒரே கருத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள். புரியுதா? அல் முஸ்தபா அல் முஜ்தபா அல் முர்த்ததா இமாம் அவர்கள் அதுதான் சொல்றாங்க. அல் இஸ்திபா வல் இஜ்திபா வல் இர்த்திதா முதகாரிபுல் மானா. இந்த மூன்றுமே கருத்தால் ஒன்று கொண்டு நெருக்கமானதுதான். இமாம் அவர்கள் ரசூலுல்லாஹுவை பற்றி முஸ்லீம் எப்படி நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதை பற்றி பேசும்பொழுது மூன்று விஷயங்களை முதலாவதாக குறிப்பிடுகின்றார்கள். ஒன்று என்ன? முஹம்மது என்ற அந்த மனிதரை அல்லாஹுடைய அடியாராக நாம் ஏற்றுக்கொள்கிறோம். இரண்டாவது, அல்லாஹுடைய நபியாக ஏற்றுக்கொள்கிறோம். மூன்றாவது, அல்லாஹுடைய ரசூலாக ஏற்றுக்கொள்கிறோம். இந்த ஒரு வாக்கியத்தில் மூன்று அகீதாவை நமக்கு போதிக்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய மூன்று அகீதா, மூன்று அடிப்படைகளை இமாம் அவர்கள் சொல்கிறார்கள். ஒன்று, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹுடைய அபுதாக, அல்லாஹுடைய அபுதாக நாம் ஏற்றுக்கொள்வது. இரண்டாவது, அல்லாஹுடைய நபியாக ஏற்றுக்கொள்வது. மூன்றாவது, அல்லாஹுடைய ரசூலாக ஏற்றுக்கொள்வது. அபுத், நபி, ரசூல். சரியா? இப்ப இந்த மூன்றையும் உள்ள விளக்கங்களை பற்றி நம்ம பார்ப்போம். கவனிங்க, அல்லாஹுமே யஸ்ஸிர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் படைக்கக்கூடியவன், ஹாலிக். இரண்டாவது, அவன் ரப்பு, எல்லாவற்றுக்கும் எல்லோருக்கும் அவன்தான் அதிபதி, மௌலா, அவன்தான் எல்லோருக்கும் எஜமானன். அவனை தவிர மற்ற எல்லோரும் மற்ற எல்லாம் அவனால் படைக்கப்பட்ட மஹ்லூக், மர்பூப், அவனால் வளர்க்கப்படக்கூடிய அவனால் பரிபாலிக்கப்படக்கூடிய படைப்புகள். மூன்றாவது ஆபுது, அவனை தவிர உள்ள எல்லோரும் எல்லாம் அவனுடைய அடிமைகள். அல்லாஹு தஆலா ஹாலிக், ரப்பு, மௌலா. அல்லாஹு தஆலா தான் எல்லா பொருள்களையும் எல்லோரையும், அது மனிதர்களை போன்ற படைப்புகளாக இருக்கட்டும் அல்லது சாதாரண வஸ்துக்களாக இருக்கட்டும், அந்த வஸ்துக்கள்ல அரிசும் இருக்குது, குர்சியும் இருக்குது, மரமும் இருக்குது, கடலும் இருக்குது, மலையும் இருக்குது, வானமும் இருக்குது, எப்படியோ, புரியுதா? அறிந்து செயல்படக்கூடிய மனிதர்களை போன்ற படைப்பாக இருந்தாலும் சரி, இல்லை கட்டளைக்கு கீழே முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மற்ற படைப்புகளாக இருந்தாலும் சரி, இந்த எல்லா படைப்புக்கும் ஹாலிக் யாரு? அல்லாஹ். அதையும் நம்ம முன்னாடி படிச்சோம். எல்லா படைப்புக்கும் ரப்பு யாரு? அல்லாஹு தஆலா. எல்லா படைப்புக்கும் மௌலா யாரு? அல்லாஹ். அப்ப அல்லாஹுதான் எல்லா படைப்புகளுக்கும் ஹாலிக்காகவும் இருக்கிறான், ரப்பாகவும் இருக்கிறான், மௌலா எஜமானனாகவும் இருக்கிறான். அவனை தவிர உள்ள எல்லாரும் எல்லோரும் எல்லாமே எல்லாமே மஹ்லூக், படைக்கப்பட்டவை, மர்பூப், பரிபாலிக்கப்படக்கூடியவை. புரியுதா? தானா எதையுமே அந்த பொருளால செய்து கொள்ள முடியாது. இப்ப நமக்கு தண்ணி தேவை, தண்ணி தேவைன்னா தண்ணியை நம்மளே படைச்சிக்க முடியுமா? நம்ம அல்லாஹ் படைச்ச தண்ணியை தேடி போகணும், பூமியை தோண்டணும் அல்லது மழை பெய்யணும், இந்த மாதிரி தான் நம்ம எதையுமே செஞ்சுக்க முடியும். நமக்கு சாப்பாடு தேவை, அப்ப நாம சாப்பாடு என் கண்ணு முன்னாடி வந்துரு அப்படின்னு சொன்ன சாப்பாடு வந்துருமா? எதுவும் முடியாது. மர்பு, இதுதான் எல்லா வஸ்துக்களுடைய, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களுடைய நிலைமையுமே இதுதான். அல்லாஹ் படைத்த ஒரு பொருளை தேடிதான் இன்னொரு படைப்பு போய்கொண்டே இருக்கும். புரியுதா? இல்ல, எந்த ஒன்றும் தன்னுடைய தேவையை தானாக உருவாக்கி கொள்ள முடியாது. தன்னுடைய தேவைக்கு உள்ள விஷயங்களை தானாக உருவாக்கி கொள்ள முடியாது. இப்ப காற்று நமக்கு தேவை சுவாசிப்பதற்கு, நம்மளே காற்றை படைச்சு நம்மளே சுவாசிச்சுக்கலாம், அப்படி ஏதாவது முடியுமா? முடியாது. அல்லாஹ் படைத்த காற்றை நோக்கி தான் நம்ம போகணும். அதனால இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளுமே மர்பு, அதுக்கு என்ன சொல்லுவாங்க, மர்பு, பரிபாலிக்கப்படக்கூடிய. புரியுதா? இரண்டாவதாக, எல்லா படைப்புகளுமே அபுது, அடிமைகள் தான். யாருக்கு அடிமை? அல்லாஹ் ஒருவனுக்கு அடிமை. அப்ப அந்த அடிப்படையில் இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைப் போல, மற்ற நபிமார்களைப் போல சில பேருக்கு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம் வருது? அது என்ன அடிமை, அது என்ன அடியாருன்னு சொல்றது, அபுதுன்னு சொல்றது, அது ரொம்ப கேவலமான ஒண்ணா இருக்கு, அது ரொம்ப சாதாரணமான ஒண்ணா இருக்கு. ஒரு மனிதன் அமல் செஞ்சு இபாதத்து செய்து 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 அதுலேயும் அவன்ட்டு அல்லாஹு தஆலா பேசவே ஆரம்பிச்சிட்டான், இந்த மாதிரி அவனுக்கு வஹி மற்றதெல்லாம் கிடைக்க 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 அப்படியே ஆரம்பிச்சிட்டான். அவன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மேலே போய் போய் கடைசியில் அப்துங்கிற லெவலை விட்டு தாண்டி போயிடுவான். அப்துங்கிற லெவலை விட்டு தாண்டி போயிடுவான். அதுதான் ஒரு சிறந்த மக்காம், சிறந்த தகுதி என்பதாக இந்த சூஃபிசத்தில் உள்ள மக்கள் பேசிக்கொள்வாங்க. புரியுதா? அது கேட்கறதுக்கு ரொம்ப பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு, ஏன்னா இந்த பொய்யான வாதங்கள் எல்லாம் ஆதாரங்கள் இல்லாம சும்மா கற்பனையில உதாரணங்களை கொண்டு பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் ரொம்ப ரசனையா வேணா இருக்கும். அதுல உண்மை என்னன்னு தோண்டி பார்த்தா தான் தெரிஞ்சு கேவலமா இருக்கும், இவ்வளவு கேவலமானு சொல்லிட்டு. அப்ப அந்த சூஃபிகள் என்ன சொல்றாங்க, என்னங்க அபுது, அல்லாஹ்வுக்கு அடிமையா இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு நம்ம வந்து அவனுக்கு அடிமையா இருந்து நம்ம விரும்பினது, அதாவது அவனுக்கே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் எல்லாவற்றையும், எதா இருந்தாலும் இப்படி இல்ல இல்லங்க, நம்ம ஒரு லெவல்ல அப்படியே தாண்டி தாண்டி இபாதத்து பண்ணி போயிட்டா கடைசியில் அல்லாவே நமக்கு கட்டுப்படக்கூடிய அளவுக்கு ஆயிடுவான். நம்ம அபுதுங்கிற லெவலை விட்டு தாண்டி அல்லாவோட அப்படியே சேர்ந்துருவோம், அல்லாவோட ஒன்றோட ஒன்றா அப்படி அந்த அளவுக்கு இபாதத்துல நம்ம போயிடணும், இப்படி போயிடணும். இதெல்லாம் கேட்கிற பாமர மக்களுக்கும், இப்ப ஒரு சாதாரணமான முட்டாளை பிடிச்சி அறிவாளின்னு சொன்னா அவனுக்கு எப்படி இருக்கும்? படிக்காத ஒருத்தனை புகழ்ந்தா நீதான் பெரிய அறிவாளின்னு புகழ்ந்தா அவனுக்கு எப்படி இருக்கும்? அப்ப அந்த மாதிரி சாதாரண மக்களை கூப்பிட்டு நீங்க இபாதத்து பண்ணுங்க பண்ணுங்க அப்படியே நீங்க அல்லாவோட போய் சேர்ந்துடலான்னு சொன்னா அவனுக்கு, ஆஹா, ச்சே, என்னடா பெரிய ஆன்மீகம், என்ன சூப்பரா இருக்குடா, அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு சைத்தா வேற ஏற்கனவே பெருமையை கொடுத்து வழிகெடுங்களை வச்சிருப்பான். நான் அப்படியே அல்லாவோட சேர்ந்துட்டேன், நான் அப்படியே போயிட்டேன், அப்படியே இப்ப ஏழாவது வானத்துல மிதந்துகிட்டே இருக்க, அப்படியே இப்ப அரிசியில போய் அப்படியே கிறுக்குத்தனமா அப்படியே கண்ணை மூடிப்பானு, ராத்திரில லைட் ஆஃப் பண்ணிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே அவங்களுக்குள்ள எங்க இருக்கிறீங்க, நான் இப்பதான் முதல் வானத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஒருத்தர் இப்பதான் ரெண்டாவது வானத்துக்கு மூணாவது வானத்துக்கு போயிட்டு இருக்கேன். இதுல வேற இந்த ஹதீஸ் எல்லாம் வருதுல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வானத்துல இந்த நபியை பார்த்தாங்க, அந்த நபியை பார்த்தாங்க, அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க, நீங்க அந்த நபியை பாத்தீங்களா, பார்த்தா அவங்களை இப்பதான் கடந்து போனேன் அப்படிமானவன். சரியான இந்த கீழ்பாக்கத்துல ஒரு ஒரு இது இருக்கு, அங்க ரூம், அந்த ரூம்ல உள்ளவன பேசிப்பானவ பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். அந்த மாதிரி பேசிக்கிட்டு அவங்களுக்குள்ளார ஆஹா ஒளியா, ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது அவளியா ஞானவானே ஆன்மீகவாதியே ஞான கண் கொண்டு பார்ப்பவரே, நாங்க என்ன சாப்பிட்டோம்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே, நாங்க உங்களை பத்தி பேசியிருந்தா கூட தெரிஞ்சுக்குமே, அவளியா மன்னிச்சிருங்க, அவளியா நாதா ஸ்ரீதேவி அப்படின்னு பேர் வச்சிருப்பானு. இதெல்லாம் இப்படியே மனுஷனை புகழ்ந்துகிட்டே இருந்தா மனுஷனுக்கு அப்படியே ஒரு மெதப்புலியே இருப்பான் எப்போதும். எப்படி வந்து இந்த சாராயம் இதெல்லாம் போதையும் அந்த மாதிரி புகழ பெரிய போதை, புகழ்கிறதே மிகப்பெரிய போதை. அப்படியே மதப்பு மெப்புலியே இருப்பான், மப்புலியே இருப்பான், எல்லாம் பாதுகாக்கணும். விஷயத்துக்கு வருவோம் நம்ம, இவர்களுடைய இந்த கூற்றுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் அறவே சம்பந்தமே கிடையாது. அல்லாஹுடைய தீனுக்கும் இவர்களுடைய இந்த பிதற்றலுக்கும் அறவே சம்பந்தமே கிடையாது. நல்லா புரிஞ்சு கொள்ளும், மனசுல தெளிவா பதிய வைத்துக் கொள்ளும். அல்லாஹுடைய தீனை பொறுத்தவரை ஆதம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களிலிருந்து இன்று வரை அல்லாஹு தஆலா அனுப்பிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை அனுப்பிய எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கொடுத்த வேதத்தில், அல்லாஹ் இறக்கிய வகையில எங்கேயும் ஒரு இடத்துல கூட அடியார்களாகிய நீங்கள், அடிமைகளாகிய நீங்கள் ஒரு கட்டத்தில் அந்த அடிமையிலிருந்து வெளியாகி ஏ லெவலுக்கு வந்துருவீங்க என்பதாக எங்கேயுமே கிடையாதுங்க. புரியுதா? மாறாக இந்த அப்தியத் சொல்லுங்க, அபுத் என்பதிலிருந்து அப்தியத், அப்த் என்றால் அடிமை, அப்தியத் என்றால் அடிமைத்தனம். இந்த அப்தியத் அடிமைத்தனத்தில் ஒருவர் எந்த அளவுக்கு முன்னேறிக்கொண்டே போவாரோ, தான் அடிமை என்பதை யார் உணர்ந்து தன்னை அடிமையாக வைத்துக் கொண்டே அல்லாஹுவிற்கு அந்த அடிமைக்குரிய அந்த கடமைகளை எல்லாம் செய்து கொண்டே இருப்பாரோ அவர்தான் அல்லாஹுவிற்கு மிக நெருக்கமானவராக இருப்பார். தான் அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறிவிட்டேன் என்று ஒரு மனிதர் நினைத்தால் அவருடைய தங்குமிடம் நரகம்தான், அடுத்த இடம். நீங்க நினைக்கிற மாதிரி அவர் அல்லாஹ்வோட போய் சேர்ந்துகிட்டு அல்லாஹ்ட்ட கொஞ்சிக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா இல்லையா? இது வந்து ஷைத்தான் உங்களுக்கு கொடுத்த கற்பனை. யார் கொடுத்த கற்பனை? ஷைத்தான் கொடுத்த கற்பனை. ஒருவன் அல்லாஹுடைய அடிமையிலிருந்து நான் வெளியாகி, அல்லாஹ்விற்கு அடிமை என்ற அந்த தன்மையிலிருந்து நான் வெளியாகி என்னுடைய அமலால் இபாதத்தால் அல்லாவுக்கு நிகராக அல்லாவோடு நான் சேர்ந்து விட்டேன், இனிமே நான் அல்லாவுக்கு அபுது கிடையாது என்று நினைத்தால் அவருடைய தங்குமிடம் எதுதான்? நரகம் தான், அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா? இந்த ஒரு அடிப்படையை புரிந்து கொண்டதுக்கு பிறகு இப்ப பாருங்க, அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்பில் சிறந்த படைப்பாகிய, அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்பில் சிறந்த படைப்பாகிய படைப்புகளை புகழும் போதெல்லாம் அபுத் என்ற வார்த்தையை கொண்டுதான் அல்லாஹ் புகழ்கிறான். அப்ப நமக்கு அபுத் என்ற வார்த்தை புகழா இகழ்ச்சியா? புகழ். அல்லாஹுவோடு ஒப்பிட்டு பேசும்போது மனிதனுக்கு அடிமையா இருப்பது வேண்டுமானால் இகழ்ச்சியா இருக்கலாம், குறையா இருக்கலாம், ஆனால் அல்லாஹுவிற்கு அடிமை என்று சொல்வது இது நமக்கு மதிப்பா அல்லது கண்ணிய குறைவா? இது நமக்கு பெருமையா அல்லது அசிங்கமா? அல்லாஹ்வுக்கு அடிமை 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 அடிமை, நான் அடிமை அரபே, நான் உன்னுடைய அடிமை, நான் உன்னுடைய அடிமை, நான் உனக்கு அடிமையா இருக்கிறேன், உன்னுடைய கட்டளையை செய்வேன், உனக்கு பணிகிறேன், உன்னை நான் பெருமைப்படுத்துறேன், நான் சாதாரணமானவன் என்று எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்கு முன்னாடி தன்னை அடிமையாக்கி பணிந்து கொண்டே இருப்பாரோ அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டே இருப்பார். எந்த அளவுக்கு அவரு பணிந்து கொண்டே போவார் அடிமைத்தனத்தில், அல்லாஹுக்கு முன்பாக அல்லாஹ் அவரை உயர்த்தி கொண்டே போவார். புரியுதா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் பணிவாக இருங்கள், அல்லாஹ் உங்களை உயர்த்துவான். யார் பெருமை அடிப்பார்களோ அல்லாஹ் அவர்களை தாழ்த்தி விடுவான். எந்த அளவுக்குன்னா, ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய்ந்து கொண்டு சாப்பிட போனாங்க. ஜிப்ரீல் இறங்கி வந்து, ரசூலுல்லாஹ் சாஞ்சிக்கிட்டு சாப்பிடாதீங்க, சாயாம சாப்பிடுங்கண்ணா, ஏன்னா சாய்ந்து கொண்டு சாப்பிடுவது அதுவும் பெருமையினுடைய ஒரு அடையாளம். அப்ப அந்த அளவுக்கு பணிவை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் போதிச்சான். புரியுதா இல்லையா? இப்ப பாருங்க, மலக்குகள் இவர்கள் எவ்வளவு உயர்ந்தவர்கள். அல்லாஹுடைய படைப்புல ஒரு சாதாரண ஒரு மலக்கு எடுத்துக்கொண்டாலும் சரி, வானத்தில் இல்லாத பூமியில அல்லாஹ்வுடைய வேலையை செய்வதற்காக நியமிக்கப்பட்ட ஒரு சாதாரண மலக்காக இருந்தாலும் கூட அவர் அல்லாஹ்விடத்தில் மிக உயர்ந்தவர். அந்த மலக்குகளை பற்றி அல்லாஹு தஆலா அபுது என்று தான் சொல்றான். அவர்கள் யாருக்கு? அல்லாஹ்வுக்கு அபுது என்று சொல்கிறான். உதாரணமா சூரத்துல் அம்பியால 26வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், வகாலு தஹதர் ரஹ்மான் வலதா சுபஹானஹு பல் இபாது முக்ரமூன். அவர்கள் ரஹ்மான் பிள்ளையை எடுத்துக்கொண்டான், ஏற்படுத்தி கொண்டான் என்று சொல்கிறார்கள். அல்லாஹ் மிக பரிசுத்தமானவன். இல்லை, அப்படி இல்லை. அல்லாஹ் யாரையும் தனக்கு குழந்தையாக பிள்ளைகளாக எடுத்துக்கொள்ளவில்லை. மலக்குகளை இவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா பிள்ளைகள் என்று, அவங்க அல்லாஹ்வுடைய பிள்ளைகள் அல்ல. இபாதும் முக்ரமும், இபாத் என்பது அபுதுடைய பண்மை. அபுத் என்ற வார்த்தையினுடைய பண்மை தான் இபாத், அபீத் என்பது. இவர்கள் அல்லாஹ்வுடைய அபுதுகளாக இருக்கிறார்கள். முக்ரமூன் கண்ணியமான, அல்லாஹ்வுடைய கண்ணியமான அடியார்களாக, அபுதுகளாக, அடிமைகளாக இருக்கிறார்கள். அப்ப மலக்குகளுடைய தரஜா எவ்வளவுதான் உயர்ந்திருந்தாலும், அப்ப நான் உங்களுக்கு சொன்னேன், சாதாரண ஒரு சின்ன மலக்கு இந்த பூமியில அல்லாஹ்வுடைய கடமையை செய்யக்கூடிய ஒரு சாதாரண மலக்கு. அதே போல மலக்குகள்லேயே மிகப்பெரிய மலக்குகளுடைய தலைவர் யார்? அவரு ஜிப்ரீல். அல்லாஹுவோட எப்போதுமே அரிசில அல்லாஹுடைய கட்டளை எதிர்பார்த்து நிற்கக்கூடிய அந்த ஜிப்ரீல், வானவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய அவரும் அல்லாஹுக்கு அப்துதான். அல்லாஹ்விடத்துல நேரடியா பேசக்கூடியவர், அல்லாஹுடைய நேரடியான கட்டளையை பெற்றுக்கொண்டு நபிமார்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பிக்கக்கூடியவர். அல்லாஹ் பூமியில எந்த ஒரு பெரிய கட்டளையை போடுறதாக இருந்தாலும் ஜிப்ரீலுக்கு தான் சொல்லுவான். எல்லா மலக்குகளும் ஜிப்ரீல்கிட்ட தான் அல்லாஹுடைய கட்டளையை கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அப்படி இருக்கக்கூடிய ஜிப்ரீலும் அவரு அல்லாஹ்வுக்கு, அல்லாஹ் பாதுகாக்கணும்னு அஸ்தஃபிருல்லாஹ், அதையும் அல்லாஹ்வுக்கு சமமானவராகவோ அல்லது அடிமை என்ற அந்த வார்த்தையிலிருந்து வெளியேறி அதுக்கு மேல ஏதாச்சும் ஒரு வார்த்தைக்கு தகுதியானவர் என்றோ சொன்னா அவங்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிவிடும். புரியுதா? அப்ப பல் இபாதும் முக்ரமும், அப்ப அடிமை என்று நமக்கு சொல்லப்படுவது இது நமக்கு புகழா இகழ்ச்சியா? கண்ணியமா கண்ணிய குறைவா? கண்ணியம். இப்ப பாருங்க, மற்ற நபிமார்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், குர்ஆன் உங்களுக்கு அடுத்து சொல்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா புகழும் போதெல்லாம், நபிய குர்ஆன்ல அல்லாஹ் புகழ்றான். அப்படி புகழும் போது இந்த அபுது என்ற வார்த்தையை கொண்டுதான் அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹை புகழவே செய்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹு தஆலா ரொம்ப பிரியமாகவும் புகழ்ந்தும் மதிப்பு கொடுத்தும் கண்ணிய கொடுத்தும் பேசும் பொழுது அந்த இடத்துல எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறான்? அபுது என்ற வார்த்தை. இப்ப இந்த அபுது என்ற வார்த்தையில கண்ணிய குறைவோ அல்லது மட்டமாக்குவதோ அல்லது கேவலமாக சொல்வதாகவோ அல்லது அதுல மதிப்பு குறைவாக இருக்குமேயானால் புகழ்ந்து உயர்வாக சொல்லப்படக்கூடிய இடத்துல அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு அந்த வார்த்தையை சொல்லியிருப்பானா? கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டான். அப்ப உயர்வா புகழ்ந்து மதிப்பா சொல்லக்கூடிய இடத்துல தன்னுடைய நபிக்கு அல்லாஹு தஆலா அபுது அபுது என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்வதிலிருந்து நாம் என்ன விளங்கிக் கொள்கிறோம்? அல்லாஹ்வுக்கு அபுதாக இருப்பது கண்ணியங்கள்லேயே மிக உயர்ந்த கண்ணியம். அதுக்கு மேல ஒரு கண்ணியமே கிடையாது. கண்ணியத்திலேயே மிக உயர்ந்த கண்ணியம், அதுக்கு மேல ஒரு கண்ணியம் இல்லை. இங்க பாருங்க, சூரா பனி இஸ்ரவேல் அதனுடைய முதல் வசனம் ரப்பு சொல்கிறான், சுபஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி, சுபஹானல்லதி, சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி. சொல்லுங்க, சுபஹான அல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அந்த ரப்பு பரிசுத்தமானவன் யார்? அவன் தன்னுடைய அபுதை இரவிலே அழைத்து சென்றான். தன்னுடைய அபுதை இரவில் அழைத்து சென்றான். அஸ்ரா பி அப்திஹி. அப்ப ரப்பு அல்லாஹு தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்கால இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கும், பிறகு அங்கிருந்து ஏழு வானங்களை கடந்து அர்ஷுக்கும் அல்லாஹ் அழைச்சிட்டு போறான். அப்ப அவ்வளவு புகழ்ச்சியான பெருமையா நான் அழைத்து சென்றேன் என்று சொல்லக்கூடிய இடத்துல நபிங்கிற வார்த்தையை பயன்படுத்தல. நல்ல கவனிங்க, சுபஹான் அல்லதி அஸ்ராபி நபிஹி என்று சொல்லல, சுபஹான் அல்லதி அஸ்ராபி ரசூலிஹி என்ற வார்த்தையை சொல்லல. ரப்பு எந்த வார்த்தையை சொல்றான்? சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்திஹி. அப்ப அபுது என்ற அந்த ஸ்தானம் இருக்கின்றது, இது மிக உயர்ந்த ஸ்தானம். இந்த ஸ்தானம் ரசூலுல்லாஹுக்கு மிக மிக முழுமையாக இருந்துச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மிக மிக முழுமையா இருந்துச்சு. புரியுதா? வச்சுக்கோங்க, திரும்ப நான் சொல்றேன். அடுத்தது இன்னொரு வசனம், சூரா அந்நஜ்ம் உடைய பத்தாவது வசனம். சூரா அந்நஜ்ம் உடைய பத்தாவது வசனம், வன் நஜ்ம் இதாகவா, ஃபஅவ்ஹா இலா அபதிஹி மா அவ்ஹா, ஃபஅவ்ஹா இலா அபதிஹி மா அவ்ஹா. அல்லாஹு தஆலா இந்த சூராவுடைய தொடக்கத்துல மிஅராஜுக்கு போன சம்பவத்தை சொல்கிறான். அப்படி மிஅராஜுக்கு அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹை அழைத்து சென்ற போது ரசூலுல்லாஹிடத்துல அல்லாஹ் பேசுறான். சரியா? அப்படி பேசும் பொழுது அல்லாஹு தஆலா பேசினான், வஹி அறிவித்தான், வஹியால் பேசினான் என்று சொல்லும் பொழுது யாரோடு பேசினான்னு சொல்லணுமா இல்லையா? அப்படி சொல்லும் பொழுது தனது நபியிடத்தில் பேசினான் அல்லது தனது ரசூலிடத்தில் பேசினான் என்று சொல்கிறானா, தனது அபுதிடத்திலே பேசினான் என்று சொல்கிறானா? தனது அபுதிடத்திலே, ஃபௌஹா இலா அபதிஹி மாஃஹா, தனது அபுதிடத்திலே அல்லாஹ் வஹி பேசினான். என்னென்ன வஹி விஷயம், வஹியில் என்னென்ன பேச வேண்டுமோ அந்த விஷயங்களை எல்லாம். அப்ப இவ்வளவு உயர்வா சொல்லக்கூடிய இந்த மகாம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹை அபுத் என்றுதான் புகழ்கிறான். அப்ப அபுத் என்பது அல்லாஹோடு நாம் இணைத்து சொல்லும் பொழுது அது புகழுக்குரிய வார்த்தை, இகழுக்குரிய வார்த்தை அல்ல. புரியுதுங்களா? அடுத்ததாக ஒரு விஷயம் நல்ல கவனிங்க. இப்ப நானு நீங்க அல்லது வேற யாரோ அமல் செய்யக்கூடியவர்கள், அமல்லையோ அதிகமா செய்யக்கூடியவங்க, குறைவா செய்யக்கூடியவங்க, நீங்க அல்லாஹ்வுக்கு யாருன்னு கேட்டா உடனே நம்ம என்ன பதில் சொல்லுவோம்? அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்லுவோம். ஆனா சொல்றது உண்மையா? நம்ம அல்லாஹ்வுக்கு அடிமை என்று நம்ம உண்மையிலேயே நம்மளை விளங்கி இருந்தா அந்த ரப்புக்கு எஜமானனுக்கு மாறு செய்வோமா? இவ்வளவு மாறு செஞ்சுக்கிட்டு நம்ம அடிமைன்னு சொல்றோமா? இப்ப பொய் சொல்றோமா உண்மை சொல்றோமா? அல்லாஹ்வுக்கு நாம் அடிமை என்பது அல்லாஹ்வுடைய படைப்பின்படி உண்மை. ஆனா நாம் நான் அல்லாஹ்வுடைய அடிமைன்னு சொல்றது உண்மையானு கேட்டா பொய். ஏன்? நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று உண்மையாக நான் நம்பி இருந்தால், என்னை நான் அபுத் என்று ஏற்றுக்கொண்டு அபுதுடைய விளக்கத்தை தெரிந்து கொண்டிருந்தால் என்னுடைய எஜமானனுக்கு மாறு செய்வனா செஞ்சிருப்பனா? பெருமை வந்திருக்குமா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம மண்டையில் உள்ள ஒவ்வொருத்தருடைய மண்டையில் உள்ள பெருமை எடுத்துன்னு வச்சுங்களேன். இப்ப உதாரணத்துக்கு இப்படி ஒன்று ஒன்றா எடுத்துன்னு வச்சுங்க, ஒரு ஒரு ஊருக்கு பங்கு வச்சு கொடுக்கலாம். நம்ம மண்டையில் உள்ள பெருமர்களை மண்டையை கலட்டி, டோப்பாவை கலட்டி அப்போலோ ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி, டே மண்டையில் உள்ள டோப்பாவை கலட்டுறா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்து மண்டையில் கலட்டிட்டு இதில் பெருமையெல்லாம் இடுறா ஒரு வச்சுங்களேன். இதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எதுக்கு ஒரு சாத்தியம் இருக்குன்னு? நம்மள்ட்ட உள்ள இந்த பெருமைங்கிறத எப்படி மண்டையில் மூளையில் உள்ள கட்டி, மூளையில் உள்ள சீலு செலவு, மண்டையில் உள்ள அதெல்லாம் கெட்ட ரத்தத்தெல்லாம் எடுக்கிறதுக்கு தெரியுதா இல்லையா? அந்த மாதிரி பெருமையும் கண்ணுக்கு தெரியக்கூடிய ஒன்றா இருந்து நம்ம மண்டையில் உள்ள பெருமை இதெல்லாம் எடுத்தோன்னு வச்சுக்க, ஒரு ஒருத்தருடைய மண்டையில் உள்ள பெருமையை எடுத்து ஒரு நாட்டுக்கே சப்ளை பண்ணும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பொய் சொல்றேன்னு தப்பா சொல்றேனா? இங்க பாருங்க, நமக்கு பெருமை இல்லைன்னு சொல்றோமா இல்லையா? அதுவே பெரிய பெருமை. எப்படி நானும் பெருமை அடிக்க மாட்டேனே, நான் ரொம்ப கரெக்ட், நான் வந்து அப்பா நான் ரொம்ப சுத்தப்பா பெருமையாக நான் பேச மாட்டேங்க அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கணும். ஒருத்தன் அவனை மாதிரி பெருமை அடிக்கிற யாருமே கிடையாது, அவ்வளோ பெரிய பெருமை அவன்ட்டு. இந்த பீத்திக்கிறோம் பாருங்க, நம்மளை பீத்திக்கிறது நான் தெரியுமா இல்லையா, நான் ரொம்ப யோக்கியம் நான் ரொம்ப கரெக்டுன்னு சொல்லிட்டு, இதுவே போதும். நம்ம ஒண்ணுமே இல்லை குப்பங்கிறது. நம்ம இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறோம், நிறைய விஷயங்கள் நான் ரொம்ப கரெக்டாக சொல்லுறேங்க, நான் தாங்க ரொம்ப இஸ்லாத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறேன், அப்பா நான் ரொம்ப கரெக்டுங்க, நான் ரொம்ப உத்தம பத்திரிங்க, நான் ரொம்ப வந்து கரெக்டான ஆளுங்க, நான் அப்படிங்க இப்படிங்க, இதெல்லாம் என்ன ஒண்ணுமே இல்லாத குப்பை நம்மளை பெருசாக வழங்கி வச்சிருக்கோம். புரியுதா இல்லையா? இது போக செய்யாமலேயே செஞ்ச மாதிரி வேற கற்பனை. ஏன்னா இது போக பாவம் எவ்வளவு செய்யறோம் சொல்லுங்க, அல்லாவை எவ்வளவு மறக்கிறோம் அதை சொல்லுங்க. அல்லாவுக்கு மாறு செய்யறது, அல்லாவை மறக்கிறது, அல்லாவுடைய கட்டளையை மீறுறது, அல்லாவுடைய கட்டளை என்று வரும் பொழுது ஏன் என்ன அல்லாஹ்வுத்தால இப்படி சொல்லியிருக்கலாம் இப்படி சொல்லியிருக்கலாம்ல, என்ன இது எனக்கு எல்லாமே ஓகே இதுதான் கொஞ்சம் சரியில்லை, அல்லது ஏன் அல்லாஹ்வுத்தால எல்லாத்தையும் சமமாக்கியிருக்கலாம்ல, எல்லாத்தையும் இப்படி சொல்லியிருக்கலாம்ல, எல்லாத்தையும் இதெல்லாம் என்னங்க இன்னைக்கு சர்வசாதாரணமா ஆண்கள் பெண்கள் முஸ்லீம்கள்ல பேசக்கூடிய வார்த்தை. இப்படிலாம் பேசிக்கிட்டு நம்ம நீங்க அல்லாவுக்கு யாருங்கிட்ட நான் அல்லாவுக்கு அடிமைங்க. அப்ப யாரு இவங்கெல்லாம்? கதா பொய்யர்கள். இவங்கெல்லாம் யாரு? பொய். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் தங்களை அல்லாவுடைய அடிமைகள் என்று சொன்னார்களே, அவங்க என்றைக்காவது அல்லாஹ் சொன்னதுக்கு மாத்தி யோசிச்சிருப்பாங்களா சொல்லுங்க? இப்ராஹிம் நபி தன் குழந்தைய அறுக்கும்படி கனவுல பார்த்த உடனே உடனே அறுக்கிறதுக்கு துணிஞ்சாங்களா இல்லையா? எதுக்கு சொல்றேன், நம்ம அபுதுன்னு சொன்னா அடிமையினுடைய பண்பு என்ன இருக்கணும்னு சொன்னா, தன்னுடைய ஆசையை விட எஜமானனுடைய கட்டளையை தனது ஆசையாக மாற்றிக்கொள்ளக்கூடியவனா இருக்கும். இப்ப ஒருத்தர் ஒருத்தருக்கு அபுதுங்க, அவனுக்கு தூக்க கலக்கமா இருக்கு அசதியா இருக்கு, எஜமானர் சொல்றாரு இப்ப இங்க வாப்பா அந்த கடைக்கு போயிட்டு வரும்னு சொல்லிட்டு, இல்ல எஜமானர் எனக்கு ரொம்ப அசதியா இருக்கு நான் தூங்கணும் இப்பெல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவர் என்ன சொல்லுவீங்க? இவர் அடிமைதான், ஆனா அவ்வளவு கட்டுப்படக்கூடிய அடிமை இல்ல, அடிமைதான் ஆனா இவர் வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு பெரிய போற்றுப்படக்கூடிய அடிமை இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். இப்ப இன்னொரு அடிமை இருக்கிறாரு, எஜமானர் வந்து தன்னை தூங்கும் போது எழுப்புனாலும் சரி, தன்னுடைய வேலையில இருக்கும்போது வேலை சொன்னாலும் சரி, எந்த நேரமும் தன்னுடைய எஜமானனுக்கு வேலை செய்யறதுக்காக வேண்டி கைகட்டி சிரம் தாழ்த்தி, என்னுடைய எஜமானர் எனக்கு கட்டளையை கொடுக்க மாட்டாரா, அவருடைய கட்டளையை செய்வதிலே எனக்கு இன்பம் இருக்கிறது சந்தோஷம் இருக்கிறது, என்னையே அழித்துக் கொள்ளும்படி அவர் எனக்கு சொன்னாலும் கூட அது எனக்கு சந்தோஷம், அந்த அளவுக்கு தன்னுடைய எஜமானனுக்கு முன்னாடி கைகட்டி அடிமையா நிற்கக்கூடிய அந்த அடிமை சிறந்தவரா, அல்லது எஜமானர் எதை சொன்னாலும் என்ன எஜமானர் இப்பதானே ஒரு வேலை செஞ்சேன் இப்ப திரும்ப என்ன அனுப்புறீங்களா அவனை அனுப்புங்களா, இப்படி எஜமானர் எது சொன்னாலும் அதை தள்ளி போடக்கூடியவனோ, அல்லது ஏட்டிக்கு பூட்டியா அதுக்கு மாறு செய்யக்கூடியவனோ, அல்லது எஜமானர் எவ்வளவுதான் அருள் புரிஞ்சாலும் எவ்வளவுதான் சாப்பாடு காசு கொடுத்தாலும் அதெல்லாம் வாங்கிட்டு நீ என்ன கொடுத்தீங்க எனக்கு, நான் செஞ்சதுக்காக கொடுத்தீங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா, நீ என்ன எனக்கு கொடுத்து பெருசா கிழிச்சிட்டீங்க, இப்படி சொல்லக்கூடிய அடிமை சிறந்தவர்களா? யார நீங்க நல்ல அடிமை உண்மையான அடிமைன்னு சொல்லுவீங்க? அடிமைதான். யார உண்மையான அடிமைன்னு சொல்லுவீங்க? அந்த முன்னாடி முதல் மனிதரை சொல்லுவீங்களா இரண்டாவது மனிதரை சொல்லுவீங்களா? முதல் மனிதரை தான் நம்ம சொல்லுவோம். இப்ப அல்லாஹுடைய விஷயத்துல இப்ப நம்மளை நினைச்சு பாருங்க, நம்முடைய நிலை எப்படி இருக்கு பாருங்க. தொழுகைக்கு நம்ம போய் தொழுகிறோமே, எந்த அளவு ஆசையோட போய் தொழுகிறோம், தொழுகையில இருக்கிறதுல நமக்கு ஆசை அதிகமா இருக்குதா, அல்லது தொழுது முடிச்சா போதும்பா அப்பா நிம்மதிப்பா அப்படிங்கிறதுல நமக்கு வந்து ஆசை இருக்குதா? ஜகாத் எடுத்துக்கொள்ளுங்க, ஹஜ் எடுத்துக்கொள்ளுங்க, இன்னும் நிறைய இபாதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம இபாதத்தை எப்படி செய்யறோம்னா, நல்லா கவனிக்கிறீங்களா, நமக்கு உடல் வலிக்காம இபாதத்து பண்ணிப்போம், உலக தேவைகளை உலக படிப்பு உலக வேலை சமைக்கிறது சாப்பிட்றது குளிக்கிறது ஊர் சுத்தி பார்க்கறது இதெல்லாம் நம்முடைய உடல் களைப்படையும் அளவுக்கு நம்ம செய்வோம் இல்லையா? இபாதத்தை எந்த அளவுக்கு செய்வோம்? உடல் வலிக்காத அளவுக்கு, அப்படி மேமினிக்கியா அப்படி அப்படி பட்டும் போடாம சட்டை போட்ட சட்டை கூட களையாம அப்படியே இந்த மேக்கப் எல்லாம் போட்டா அப்படியே அந்த மாதிரி கல்யாணத்துக்கு போயிட்டு வர மாதிரி. ஏன்னா இந்த
தன்னுடைய சுய வேலை எடுத்துக்கொள்ளுங்க, எவ்வளவு கலைக்கிறோம், ஒண்ணும் இல்லைங்க. ஒரு சட்டையை அயன் பண்ணி போறதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறோம் பாருங்க மனுஷன், இல்லையா? இப்ப இவர்கள் இந்த மாதிரி நிலையில நம்ம இருக்கிறோம், நம்ம போய் அல்லாஹ்வுடைய அடிமை நம்மளை எப்படி சொல்றது யோசிச்சு பாருங்க. சொல்லணும் தான் சொல்லணும் சொல்றோம், ஆனா அந்த சொல்லுக்கு தகுதியானவர்களா இருக்கிறோமா? எனக்கு நான் என்னை வருத்திக்கிறேன், எனக்கு நான் என்னை கஷ்டப்படுத்திக்கிறேன், எனக்கு நான் நேரம் நிறைய கொடுக்கறேன். கொஞ்சம் நல்லா கவனிங்கம்மா, முக்கியமான விஷயத்தை பேசுறேன். எனக்குனா நானு என்ன வருத்திக்கிறேன், நேரம் அதிகமா கொடுக்கறேன், எவ்வளவு சிறப்பா செய்ய முடியுமோ அவ்வளவு சிறப்பா செஞ்சுக்கிறேன். ஆனா அல்லாஹ்வுக்குன்னு வரும் பொழுது எவ்வளவு சீக்கிரமா முடியுமோ, எவ்வளவு லேசா முடியுமோ, எவ்வளவு சீப்பா முடியுமோ, எவ்வளவு சீப்பா முடியுமோ முடிச்சுப்போம் அப்படிங்கிறோம். இப்ப நம்ம எப்படி அல்லாஹ்வுடைய அபது நம்மளை சொல்றது? மரியம் அலைஹிஸ்ஸலாம் சரியா, அவங்கள பத்தி அல்லாஹ் சொல்றான், யா மரியம் குனுதி லி ரப்பிகி வஸ்ஜுதி வர்க்கஈ மஅர் ராகிஈன். அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல ஒரு பெண்ணை இவ்வளவு சிறப்பா சொல்றானா, ஏன் சொல்லியிருக்கான்னு நம்ம சிந்திக்கிறோமா இல்லையா? மரியம்ங்கிற அந்த பெண்ணு குழந்தை பிள்ளையா ஜக்கரியா நபி இடத்துல கொடுக்கப்படுறாங்க. கொடுக்கப்பட்டு வளரும் பொழுது சின்ன குழந்தையா, அது என்ன 4 வயசு அல்லது 5 வயசு, அப்படியே 6 வயசு 7 வயசு, அந்த குழந்தையாக இருக்கும் பொழுதே அல்லா அந்த பெண்ணுடைய பொம்பளை பிள்ளைகிட்ட அந்த குழந்தைகிட்ட அல்லா பேச ஆரம்பிச்சிட்டான்னு சொன்னா, அப்ப அந்த குழந்தை பிள்ளைகிட்ட என்ன தன்மை இருக்கும் யோசிச்சு பாருங்க. மரியமே அல்லா உங்களை தேர்ந்தெடுத்தான், இன்னல்லாஹ ஸ்தஃபாகி அலா நிஸாயில் ஆலமீன், உலகத்தில் உள்ள பெண்களை பார்க்கிலும் அல்லா உங்களை தேர்ந்தெடுத்தான் என்று அந்த குழந்தை பிள்ளைகிட்ட மலக்குகள் வந்து செய்தி சொல்றான். எப்படி? إذ قالت الملائكة يا مريم إن الله اصطفاك وطهرك واصطفاك على نساء العالمين. மலக்குகள் நபியே மரியம் இடத்தில் பேசியதை நீங்கள் நினைவு கூறுங்கள். குழந்தை பிள்ளையா அந்த மரியமே, அல்லாஹ் உங்களை உங்களிடத்திலே பேசுகிறான், உங்களுக்கு எங்களுக்கு கட்டளையிட்டான் உங்களிடத்திலே வந்து சொல்வதற்கு. அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான், அல்லாஹ் உங்களை பரிசுத்தமாக்கினான், உலகத்தில் உள்ள பெண்களை விட அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த குழந்தை புள்ள இருந்தாங்கன்னா எப்படி இருந்திருப்பாங்க யோசிச்சு பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தொழுதாங்கன்னா காலு வீங்கிடும், தொழுகையில் நின்னார் என்ன ஆகிடும், கால் வீங்கிடும். இப்படியே கால் வீங்கி வீங்கி கால் மொத்தமாக போய் காலில் நீர் கட்டி சீல் சலமாகி உடைச்சிக்கிட்டு சீல் சலம் வெளியாகும். அப்போ கூட அவங்க நின்று தொழுகிறத விட்டதில்லை. சொல்லுங்க பார்க்கலாம், வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாள் இப்படி கஷ்டப்படுறது நினச்சி பார்த்துருப்போமா? ஒரு நாள் தொழுது கால் வலி வந்தவனே அடுத்த நாள் எப்பா போதும்பா, அடுத்த ஒரு 4 நாள் கழிச்சு வரன்றோம். இப்படி நேற்று போய் தொழுத கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் அசதியா போச்சு, நாளைக்கு நாளைக்கு வந்து இல்லை இல்லை ஒன்னும் ரெண்டு இன்னும் சரியாகல உடம்பு. வருஷத்துல ஒரு நாள் தொழுகிறதுலேயே நம்ம நிலைமை இப்படி இருக்கு. நம்ம அல்லாவுக்கு முன்னாடி எவ்வளவு நேரம் நிக்கணும் சொல்லுங்க பாக்கலாம். 4 ரகாயத்து முகர் எவ்வளவு நேரமா தொழுகிறோம் கணக்கு போட்டு பாருங்க பார்க்கலாம். டீ போடுறதுக்கு சமயங்களில் எவ்வளோ நேரம் நிற்கிறீங்க? உங்கள் வீட்டில் 2 பேருக்கு டீ போடணுமா எவ்வளோ நேரமா மாவும் சும்மா சாதாரணமாக சொல்லுங்க. குறைஞ்சது 10 நிமிஷமாவது ஆகுமாவாதா? ஒரு டீ போடுறதுக்கு 10 நிமிஷம் அது வந்து அடுப்பாங்கல நிற்கிறோம். அந்த மாதிரி ஒரு நாளைக்கு எத்தனை தடவை டீ போடுறோம் ஒரு சமையலுக்கு? அல்லாவுக்கு முன்னாடி போய் நின்ன உடனேயே குர்ஆன்லேயே எவ்வளவு சுருக்கமான சின்ன சூறா இருக்குமோ அதை ஓதிட்டு உடனே சலாம் கொடுத்து வெளியே வந்துடும். அப்ப நம்ம எப்படிங்க சொல்ல முடியும் நான் அல்லாஹ்வுடைய அடிமை என்று? நம்ம எப்படி சொல்ல முடியும் அல்லாஹ்வுக்காக தன்னை வருத்தி கொள்வதில், அல்லாஹ்வுடைய விருப்பத்தை தேர்ந்தெடுப்பதில் நான் எதையுமே இன்னும் இழக்கவே இல்லை. ஒன்று, என்னுடைய மேல் மிச்சத்தையே நான் இழக்கல, என்னை வருத்தி கொள்வதும் எனக்கே இல்லாமல் அல்லாஹ்வுக்கு கொடுப்பதும் அது எவ்வளவு தூரம்? ரெண்டு இருக்குமா, ஒன்னு நம்முடைய எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கொடுக்கறோம்,
நம்முடைய நேரத்திலையும் நம்முடைய செல்வத்திலையும் எக்ஸ்ட்ரா உள்ளதை கொடுக்கறது. இதுலேயே இன்னும் நம்ம வந்து ஒரு நிலைக்கு எட்டலை, நமக்கே இல்லாமல் அல்லாவுக்கு கொடுப்பது, நாமே அழிந்தாலும் அல்லாவுக்கு செய்யறது. எப்படி சஹாபாக்கள் போர்ல போய் ஷஹீதானாங்க இல்லையா? சஹாபாக்கள் சஹாபிய பெண்மணிகள் அல்லாஹ்வுடைய பாதையில போர்ல போய் ஷஹீதானாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்கள் எல்லாம் கால் வீங்கி நடக்க முடியாத அளவுக்கு தொழுகையில நின்றாங்க. இதெல்லாம் எப்படி சஹாபாக்கள் தனக்கு பசி, தாம் மனைவி பசி, தான் வீட்டில் உள்ள பிள்ளைகள் பசி, ஆனா அல்லாஹ்வுடைய தூதருடைய விருந்தாளி வந்திருக்கிறாங்க, பரவாயில்ல நம்ம எல்லாம் பட்டினியா கிடப்போம், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தை புள்ள முதற்கண்டு அதுவும் பட்டினியா இருக்கட்டும், ரசூல்லாவுடைய விருந்தினர் வயிறார சாப்பிட்டுன்னு சொல்லி எல்லாரும் பட்டினியா இருந்துட்டு அவங்கள்ட கொடுத்தாங்க. ஒன்று மேல் மிச்சமானதை கொடுக்கறது, இன்னொன்று நமக்கே இல்லை என்றாலும் கொடுப்பது. இப்ப இந்த மேல் மிச்சமானதை கொடுக்கறதுலயே நம்ம இன்னும் கொடுக்கலாமா வேணாமா செய்யலாமா வேணாம் அதுலயும் எவ்வளவு கம்மியா கொடுக்க பார்க்கலாம், அந்த மேல் மிச்சத்தையும் திரும்ப நம்ம பக்கம் எப்படி திருப்பி விடலாம், இப்படிங்கிற நிலைமையில நம்ம இருக்கும் பொழுது நம்ம எப்படி அல்லாஹ்வுடைய அபுதுன்னு நம்ம சொல்ல முடியும்? புரியுதா இல்லையா? அல்லாஹ்வுடைய அபுதுன்னு தான் சொல்லணும், வேற வழி இல்லை. ஆனா நம்ம நஃப்ஸ நம்மளே பார்த்து செருப்பால தலையில் அடிக்கணும். அதுவும் எது செருப்பால் அடிக்கணும்? பாத்ரூம் செருப்பால் அடிக்கணும். பாத்ரூம் செருப்பால தலையில் அடிச்சு, ஏண்டா பிச்சைக்காரனை அல்லாட்ட இருந்து எல்லாட்டையும் வாங்கிக்கிட்டு நீ பிச்சைப்படாம இருக்கிறியா, நீ மட்டும் அல்லாட்ட எனக்கு அது கொடு, அல்லா வீட்டை கொடு, மங்களா கொடு, காரை கொடு, காசை கொடு, படத்தை கொடு, எல்லாம் கேட்டு 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 வாங்கிக்கிறிய, அல்லாஹ் கொடுத்ததுல நீ எவ்வளவு கொடுத்துருக்க, அல்லா உனக்கு உடல் சுகத்தை கொடுத்துருக்கிறான்ல, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்கிறான்ல, அல்லாவுக்காக நீ என்ன செஞ்ச இன்னைக்குமா? நான் சொல்றேன், கோச்சிக்காதீங்க, பொதுவாக உள்ள நிலைமையை சொல்றேன். இப்ப பெண்கள்ல ஆண்கள்ல உடல்லாம் ஃபிட்னஸா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும்னு எக்ஸசைஸ் பண்றாங்கல்ல, ஒரு நாளைக்கு எவ்வளவு நேரம் பண்றாங்க? ஒரு மணி நேரம் குறைஞ்சது அப்பதான் செய்யறாங்க. ஒரு மணி நேரம் சில பேர், ரெண்டு மணி நேரம் சில பேர், மூணு மணி நேரம் கூட அப்படியே விளையாண்டு 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 வேர்த்து விறுவிறுத்து வேர்த்து விறுவிறுத்து கை கால்லாம் வலிச்சு போய் வர்றாங்க. பள்ளிவாசல்ல ஏசிய போட்டு எல்லா வசதியும் கீழே கார்பெட்டை போட்டு செஞ்சு கொடுத்து ஒரு ரெண்டு ரக்காத்து ஒரு 15 நிமிஷத்துல துழுவோம்னா கால் வலிக்குது, கை வலிக்குது, ஏன் இவ்வளவு நேரம் துழுவுறீங்க? இப்படிதான் துழுவணுமா? அங்க அப்படி துழுவலையே. தான் உடலை நல்லா வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி 3 மணி நேரம் கை வலிக்க கால் வலிக்க ஓடி ஆடி வேர்த்தது அவருக்கு தெரியல. அல்லாவுக்காக பள்ளிவாசல 15 நிமிஷம் நின்றுட்டா மாச்சலா தெரியுது, அலுப்பா தெரியுது, போர் அடிக்குது. விளங்குதா இல்லையா உங்களுக்கு? சரிங்க, இப்ப உதாரணத்துக்கு நான் நிறைய அதிகமா பயன்ல கேட்கறது ஒண்ணு, பள்ளிவாசல ஏசி எல்லாம் போட்டு பயன் பண்ணிட்டு இருக்கிறோம், ஜும்மா துணி வச்சுட்டு இருக்கோம், எல்லாம் கேட்கறாங்க. திடீர்னு கரண்ட் கட்டு, இந்தியா மாதிரி கரண்ட் கட்டு, அப்படி நம்ம நாட்டில் அப்படித்தானே, இந்தியா கரண்ட் கட்டு, ஃபேன் ஓடல, ஏசி இல்ல, கரண்ட் இல்ல, எல்லாம் இல்ல, 50 பேர் 100 பேர் 200 பேர் உட்கார்ந்துருக்குறோம், என்ன ஆகும் நிலைமை? ஜன்னல்லாம் திறந்தாலும் வேர்த்துரும், வேர்க்குதா இல்லையா? வேர்க்கும். இப்படி வேர்த்த உடனேயே அடுத்து நமக்கு வரக்கூடிய நினைப்பு என்ன மனசுல சொல்லுங்க, வெளியே போயிருக்கோம். சரி, அடுத்து வரக்கூடிய நினைப்பு என்ன? அவங்க எப்ப முடியும்னு சொன்னாங்கல்ல, என்ன அர்த்தம்னா, அட அறிவாளி இமாமே, கரண்ட் போயிடுச்சியா, நீ வந்து பயன் பண்ற இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிற, எங்களுக்கு அந்த பயனை கேட்கிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது, நீ என்ன பெருசா சொல்லிட போற, சொன்னதுதானே சொல்ல போற, புழுங்குது சீக்கிரமா முடியா, நீ ஒரு அறிவாளி இமாமா இருந்தா நீ செய்ய வந்த பயான உடனே முடிச்சிரு, தொழு வச்சிருக்காரு வச்சுங்க, ஒரு பெரிய சூழ ஆரம்பிச்சிருக்காருன்னு வச்சுங்க, கரண்ட் போனது தெரிஞ்ச உடனே உடனே அவர் சீக்கிரம் சீக்கிரமா தொழுகையை முடிச்சுட்டு விட்டுட்டாருன்னா, இமாம் இன்னைக்கு ரொம்ப ஸ்மார்ட்டான இமாம், இமாமு ரொம்ப ஸ்மார்ட்டான இமாமுங்க, பாருங்க கரண்ட் போயிருச்சுங்க, டக்குன்னு தொழுகையை சீக்கிரமா முடிச்சு எல்லாரும் அனுப்பிட்டாருங்க, இப்படிலங்க இருக்கணும் இமாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படிப்பட்ட இமாமு ரசூல்லா காலத்தில் இருந்திருந்தா அவரை விளக்கு மாத்தால அடிச்சு துரத்திருப்பாங்க. அவரை ஏண்டா உனக்கு பள்ளிவாசல அல்லாவுக்கு முன்னாடி நிற்கும் போது வேர்க்கிறதும் வலிக்கிறதும் குளிர்றதும் குளிர்றதும் தெரியுதா உனக்கு? இந்த வேர்வையை தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு நீ வந்து அல்லாவுக்கு முன்னாடி நிக்கிறேன்னு சொன்னா நீ நிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் தொழ வைக்கக்கூடியவங்க, அதுல கொஞ்சம் சுருக்கி இருக்கிறாங்க. யாருக்கு அப்படி சுருக்குனாங்க? குழந்தைகள் அழுத போது அந்த தாய்க்கு கஷ்டம் ஏற்படக்கூடாது, குழந்தைக்குன்னு சுருக்கினாங்க, அவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு சுருக்கினாங்களா சொல்லுங்க, அவங்களுக்கு பசிக்குதுன்னு சுருக்கினாங்களா, அவங்களுக்கு வேர்க்குதுன்னு சுருக்கினாங்களா, நம்ம சொல்ல மாட்டேங்கிறீங்க. இப்ப நம்ம எப்படி செஞ்சிருக்கிறோம், நமக்கு வலிக்குது, நமக்கு வேர்க்குது, நமக்கு கஷ்டமா இருக்குங்கிறது சுருக்கி 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 கடைசியில் குரங்கு ஆபத்தை பங்கு வச்ச கதையா கையில் வச்சுட்டு வந்துருக்கோம். இபாதத்துங்கிற பேரு எப்படி ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். சரி வாங்க விஷயத்துக்கு வருவோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் நம்மள. அப்ப நாம் இந்த அபுது என்று சொல்வதற்கு உண்மையில் தகுதியானவர்கள் இல்லை. அபுது என்று தங்களை சொல்லிக் கொள்வதற்கும் அவர்கள் புகழப்படுவதற்கும் தகுதியானவர்கள் யாரு? அந்த மலக்குகள், அந்த நபிமார்கள். அந்த நபிமார்களுடைய பாதையில அந்த நபிமார்களை பின்பற்றி அல்லாஹுடைய மார்க்கத்தை ஏற்று நடக்கக்கூடிய அல்லாஹுடைய விருப்பத்தையும் அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களையும் தன்னுடைய ஆசையை விட, தன்னுடைய ஆசை விருப்பம் தேடலை விட அல்லாஹ்வுடைய தீனுக்கு முதல் உரிமை கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்கள்தான் தாங்கள் அல்லாஹ்வுடைய அபுது என்று சொல்லிக் கொள்வதற்கு தகுதியானவர்கள். புரிஞ்சுச்சா இல்லையா? ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொன்னான், நபியை இப்ப நீங்க ஹிஜ்ரத் பண்ணுங்கன்னு. யா அல்லாஹ், நான் கட்டின மனைவி சவுதா என்னாகிறது, யா அல்லாஹ் ஆயிஷா என்னாகிறது, யா அல்லாஹ் என் புள்ள ஜெயினபு என்னாகிறது, மாசமா இருக்காங்களே, யா அல்லாஹ் என் புள்ள ருக்கையா, என் புள்ள உம்மு குல்சும், என் புள்ள ஃபாத்திமா என்னாகிறது அப்படின்னு ஏதாவது கேட்டாங்களா சொல்லுங்கம்மா? அவங்களுக்கு ஆண் துணை யாருமே இல்லையா? யா அல்லாஹ் எல்லா காஃபிர்களா இருக்கிறாங்களே, நான் எப்படி விட்டுட்டு போறதுன்னு கேட்டாங்களா? மத்தியான கட்டளை வந்துச்சு, ராத்திரி அல்லாஹ் டைம் கொடுத்தான், ராத்திரி கிளம்பிட்டாங்களே, நீங்க நம்மளால செய்ய முடியுமா? யோசிச்சு பாருங்க, என்ன செய்ய முடியும்? நம்மள ஒன்னும் செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம ஓப்பனா வெளிப்படையா சொல்ல போனா இன்றைக்கு முஸ்லீம்களுடைய நிலைமை எப்படின்னு சொன்னா, தீனினால் இவர்களுக்கு ஏதாவது கஷ்டம்னா தீனை விட்டுருவாங்க. மார்க்கத்தால இவங்களுக்கு ஏதாவது டிபிகல்ட்டி வருதுன்னு சொன்னா எதை விட்டுருவாங்க? இவங்களுடைய தீனை விட்டுருவாங்க, துன்யாவும் விட மாட்டாங்க. அல்லாஹ் பாதுகாக்கும். அப்ப இப்படி இருக்கக்கூடிய நாம் எப்படி நாம நம்மளை அப்துன்னு சொல்றது? இப்ப நபிமார்கள் உங்களுக்கு சொன்னோம், இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்துல எல்லா நபிமார்களை விடவும் டாப். இந்த விஷயத்துல அல்லாஹ்வுக்கு அடிமை அபுதாக இருக்கக்கூடிய விஷயத்துல எல்லா நபிமார்களை விடவும் எல்லா மலக்குகளை விடவும் யார் டாப்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரியுதா இல்லையா? அதனாலதான் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் அவ்வளவு பெரிய அவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்து. பாருங்க, ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இடத்துல கடைசியா மக்கள் வருவாங்க மறுமையில. சிபாரிசு ஒரு ஒரு தட்டையா போனதுக்கு பிறகு ஈசா நபி இடத்துல வந்த உடனே, அப்ப ஈசா நபி என்ன சொல்லுவாங்க? இஸ்ஹபு இலா முஹம்மதின் அபுதின் குஃபிர லஹு. மக்களே, நீங்கள் முஹம்மதிடம் செல்வீர்களாக. அவர் யார்? முன்பின் பாவங்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அடிமை அவர். அப்ப எப்படி புகழ்றாங்க ஈசா நபி? யார? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எப்படி புகழ்றாங்க? அபுது, அப்தின் குஃபிர லஹு, பாவங்கள் மன்னிக்கப்பட்ட அபுது அவர். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவு அல்லாஹ்வுக்கு பணிந்து நடப்பதில், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வதில், அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதிலே தன்னைத்தானே அவர்கள் அழித்துக் கொண்டார்கள், மாய்த்துக் கொண்டார்கள். புரியுதா இல்லையா? அப்ப அந்த நபியை பின்பற்றி யாரெல்லாம் இந்த அப்தியத்துல, நல்ல கவனிங்கம்மா, யாரெல்லாம் இந்த அப்தியத்துல முன்னேறி போறாங்களோ அவங்கதான் அல்லாஹ்வுடைய அவுலியாவாக ஆக முடியும். புரியுதா இல்லையா? அவுலியா ஆவறதா இருந்தா 1000 மணி தஸ்பியை வச்சு உருட்டுனா ஆயிரம் நினைக்காதீங்க. நீங்க பாத்துருக்கீங்களா? 1000 மணி கொண்ட தஸ்பி பத்தது இல்ல, பத்தது இல்லையா? சரி, வாங்கிட்டு வந்து காட்டு. இப்ப மக்கள் எப்படி வச்சிருக்கிறாங்க அவுலியான்னு சொன்னா? அப்படியே கண்ணை முடிக்கிட்டே இருக்கணும், யாரும் வந்தா பேசக்கூடாது, யாராவது வந்தாதான் குரானை திறந்து வச்சு உட்காந்துடணும். எப்படி எல்லாம் நடிப்பு, எல்லாம் ஏமாத்து வேலை, சும்மா அப்படியே கண்ணை மூடிட்டு ஆன்மீகம் அப்படியே ஞானம் மாதிரி பேசுறது, பேசுறதுலாம் குப்பை, முட்டாள்தனம், மடத்தனம், கிறுக்குத்தனம், ரூஸ்தம். உனக்கு என்ன வகையா வருது? நீ ஒரு இறைநேசர், நீ ஒரு வழிகாட்டின்னு சொன்னா குரான்ல இருந்து அறிவுரையை சொல்லு, ஹதீஸ்ல இருந்து அறிவுரையை சொல்லு, அதை விட்டுவிட்டு அப்படியே ஞானமா, இதெல்லாம் எங்களுக்கு ஞானம், எங்களுக்கு அப்படியே உள்ளத்துல உதிக்கும். என்ன என்ன உள்ளத்துல உதிக்கும்? படிச்சதெல்லாம் குப்பை, சிந்திக்கிறதெல்லாம் சைத்தான் வேலை, எப்படி உள்ளத்துல உதிக்கும்? புரியுதா இல்லையா? இருக்கிறதெல்லாம் துன்யா ஆசை, இருக்கிறதெல்லாம் துன்யா ஆசை, இபாதத்து ஒண்ணுமே கிடையாது. உள்ளத்துல அப்படியே உதிக்குமா? அப்படியே அல்லாஹ் போடுவானா உள்ளத்துல? புரியுதா இல்லையா? இதெல்லாம் ஏமாத்து வேலைமா, புரிஞ்சுச்சா இல்லையா? யாரு உங்களுக்கு நல்லா கவனிங்கம்மா, குர்ஆனை கொண்டு ஹதீஸை கொண்டு அறிவுரை சொல்லலையோ, தான் பேச்சு தான் சிந்தனை தான் அறிவு தான் கருத்துன்னு சொல்றாங்களோ, அவர் உங்களை வழி கெடுக்கிறாருன்னு நினைச்சுக்கோமா, எழுதி வச்சுக்கோ. இங்க இருந்து படிச்சுட்டு நீங்க எங்க போனாலும் சரி, என்ன விளங்கி வச்சுக்கோங்க, உங்களுக்கு குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து சஹாபாக்களுடைய விளக்கத்திலிருந்து உங்களுக்கு எடுத்து சொன்னா அவர் உங்களை வழி காட்டுறாருன்னு அர்த்தம். ஒருத்தர் உங்களுக்கு குர்ஆன்ல இருந்து ஹதீஸ்ல இருந்து சஹாபாக்களுடைய கூட்டுல இருந்து எடுத்து சொல்றாருன்னா அவர் என்ன செய்யறாரு? உங்களை வழிகாட்டுறாரு. ஒருத்தர் இல்ல இதை இப்படி விளங்கிக்கங்க, இதுக்கு என்ன விளக்கமாவது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அறிவை கொண்டு உங்களுக்கு போதிக்கிறாருன்னு சொன்னா இவர் வழி கெடுக்கிறாரு. புரிஞ்சா இல்லையா? இப்ப விஷயத்துக்கு வருவோம். அப்ப நாம் அல்லாஹு விடத்தில் உயர்வதாக இருந்தா அப்ப நாமும் என்ன செய்யணும்? அல்லாவுடைய அப்தாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணணும். நீங்க ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாலும் அல்லாவுடைய அப்துதான், அது வந்து படைப்பால் அபுது. இப்ப காஃபிரும் அல்லாவுடைய அப்தா இல்லையாங்க, முஷ்ரிக்கும் அல்லாவுடைய அப்தா இல்லையா? அப்துதான். ஆனா அல்லாஹு தஆலா சொல்றான் நீ அப்து இல்லைங்கிறான். அவனை பார்த்து எப்படி சொல்றான் நீ அப்து இல்லைங்கிறான்? என்ன அர்த்தத்துல சொல்ற? அல்லாஹ் படைக்கலன்னு அர்த்தமா? டே, படைப்பால் நீ அப்து தாண்டா, ஆனா கட்டளையால் நீ அப்து இல்லை. ஏன் ஏன் கட்டளையை நீ செய்யல? நீ யாருடைய கட்டளையை செய்யற? ஷைத்தானுடைய கட்டளையை செய்யற. இப்ப வித்தியாசம் புரியுதா இல்லையா? படைப்பால் நம்ம அல்லாஹ்வுடைய அப்துன்னு சொல்றது சரிதான், கட்டளையால் பின்பற்றுவதால் கீழ்படிவதால் ஏற்று நடப்பதால் நாம் அல்லாஹ்வுடைய அப்தா இருக்கிறோமா? படைப்பால் அல்லாஹ்வுடைய அப்தா இருக்கிறதுனால சொர்க்கம் கிடைச்சிடாது. படைப்பால் அல்லாஹ்வுடைய அப்தாக இருப்பதோடு கட்டளையால் ஏற்றுக்கொள்வதால் கீழ்படிந்து நடப்பதால் நம்ம அல்லாஹ்வுக்கு அப்தா இருக்கும். இதுல எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க அப்படியே உங்களுடைய விருப்பம் ஆசை எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்னுடைய ரப்பு என்னுடைய ரப்புடைய கட்டளை என்னுடைய ரப்புடைய ஆசை எந்த அளவுக்கு நீங்க முன்னேறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நெருக்கமா அல்லாஹ்வுக்கு ரொம்ப பாசமானவங்களாயிடுவீங்க. புரியுதா? அது நீங்க எந்த ஊர்ல பிறந்திருந்தாலும் சரி, நீங்க கருப்பா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, கை நொண்டியா இருந்தாலும் சரி, கால் நொண்டியா இருந்தாலும் சரி, நீங்க வந்து எந்த குடும்பத்துல பிறந்தீங்க, எந்த நாட்டுல பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க, உங்க அத்தா அம்மா யாரு, அதெல்லாம் எல்லாம் பார்க்கவே மாட்டோம். எப்படி ஃபிரௌனுடைய மனைவியாகத்தான் இருந்தாங்க ஆசியா, ஆனா அல்லாஹ்வுடைய அவுளியா வராங்களா இல்லையா சொல்லுங்க? ஏன் தன்னுடைய ஆசையை விட ரப்புடைய ஆசையை முன்வைத்தார்கள். தனக்கு சாவு என்று தெரிந்ததுக்கு பிறகு கூட, தான் கொடுமையாக கொல்லப்படுகிறோம் என்று தெரிந்ததுக்கு பிறகு கூட அவங்க ரப்பை விட்டு கொடுக்க ஆசை வரல, ரப்பை விட்டு கொடுக்க அவங்க முன் வரல. பரவாயில்லை, நீ என்ன எவ்வளவு கொடூரமா கொன்றாலும் பரவாயில்லை, நான் என் ரப்பை விட்டு கொடுக்க மாட்டேன், லா இலாஹ இல்லல்லாஹ்ட்டாங்க. அல்லாஹ் தஆலா அவங்கள நேரடியா வாழும் பொழுதே சொர்க்கத்தை காட்டிட்டான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஃபிரௌன் கொடுமைப்படுத்த நினைச்சா அப்படி கொடுமைப்படுத்துறதுக்கு முன்னாடியே அல்லாஹ் அவங்களுடைய உயிரை வாங்கிக்கிட்டான். புரிஞ்சா இல்லையா? புரியல உங்களுக்கு? அல்லாஹும்ம ஸல்லி அலா நபியினா முஹம்மத். அடுத்து பாருங்க, இன்னொருத்தங்க ஒரு சில பேர் யோசிக்கிறாங்க, ஓஹோ பரவாயில்ல, ஜத்து அவுளியா ஆகிறதுக்கு நமக்கு வழி சொல்லிட்டாரு, ஓகே அப்ப நாளைக்கு நம்மளும் கராமத்து காட்டிடலாம். எப்படி உடனே என்ன வருது? ஓகே உடனே நமக்கும் நம்ம சொல்றீங்க கராமத்து, நம்ம சமைக்காம சர்டிகுலரை கை விட்ட உடனே பிரியாணியா வந்துடணும். புருஷன் வருவாரு, வந்தவொடனே ஏய் பாத்திமா என்ன சமைச்சு வச்சிருக்கியா? ஆ சமைச்சு வச்சிருக்கேன், அந்த சட்டியில போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே சமைச்சு வைக்காம அவுளியா, யாருலாம் நான் அவுளியாங்கிறத ப்ரூஃப் பண்ணு, யாருலாம் நான் அவுளியாங்கிறத ப்ரூஃப் பண்ணு. என்ன அவர் போய் பார்த்து, ஆ என்ன சூப்பரான பிரியாணி இருக்க, பார்த்தீங்களா நான் சமைக்க அவ்வளோ, பார்த்தீங்களா நான் எவ்வளோ பெரிய அவுளியா ஆகிட்டேன். இதுதான் நம்ம வேலை. நம்ம என்ன நினைக்கிறோம், அவுளியானவுடனே உடனே என்ன வந்துடும் நமக்கு, என்னம்மா உடனே நினைச்சதுலாம் நடந்துடும். கராமத்து பக்கத்து வீட்டுக்காரி வந்து சண்டை போடுவா, சண்டை போடு, என்னையா சண்டை போட்டுட்டேன், நான் எவ்வளவு பெரிய அவுளியா தெரியுமா, உன் வாய் முந்தி எப்படி கோணிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பத்தியா அவுளியா பத்தியா என்ன திட்டிட்ட பத்தியா நான் எவ்வளவு பெரிய அவுளியா பாத்துக்க சிரிக்காதீங்க. இல்லம்மா பொதுவா இப்படித்தான் நம்ம நினைச்சிட்டு உட்காந்துருக்கோம். நமக்கு கொஞ்சம் தொழுது நப்சு சொல்லுது, ஆப்பா நீ பெரிய ஆளாயிட்டப்பா, அப்படியேம்மா நீ இப்பதான் நீ ஹசன் பசரி ஆகிட்ட, ராபியா பசரியா நீ பெரிய அப்படியே ஞானி ஆகிட்டேன்னு சொன்னேன். உடனே அப்படி நம்ம வெளியே போன உடனே பார்க்குறவங்க அஸ்லாம் அலைக்கும் அஸ்லாம் அலைக்கும், பார்க்குறவங்களாம் நமக்கு அஸ்லாம் அலைக்கும் சொன்னோம். நம்ம வீட்டுக்கு வர்றவங்கலாம் பாத்திமா எவ்வளோ பெரிய அவளியா நீ, அம்மா சுபானல்லாம் எனக்குலாம் துவா பண்ணுமா, நான்லாம் பாவியுமா. எங்க எப்படியாவது பாருங்க, சைத்தான் நப்சு வந்து நம்மளை கெடுத்து கவுத்துறப்பாங்க. இபாதத்து செஞ்சதுக்கு பிறகு கூட அந்த இபாதத்தை பாதுகாக்கிறதுக்கு வழி தெரியுதா? இதுக்கு என்ன காரணம்? ஜஹில், அறியாமல், மார்க்கத்தையும் மார்க்கத்தினுடைய சட்டங்களையும் தெரியாமல் இருக்குது. நீங்க அவுளியான்னு சொன்னாங்க, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய சோதனை ரொம்ப வருதா, அப்ப நீங்க அவுளியான்னு வலிக்கீங்க. எப்படி கஷ்டம் ரொம்ப வருதா, அந்த கஷ்டத்துல நீங்க பொறுமையா சிரிச்சுக்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் இருக்கா அல்லாஹ் இருக்கா. நீங்க தொழுகிறத வச்சு அவுளியான முடிவு பண்ணிடாதீங்க, அவுளியாக்களா. புரியுதா இல்லையா? நீங்க வந்து பெருசா நோன்பு வச்சது திங்கக்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, புதன்கிழமை, வாரத்தில் எத்தனை நாள் இருக்கு, மிச்சம் எதுவும் இருக்கா? எல்லாத்திலையும் நோன்பு வச்சுடப்பா, நான் அவுளியா ஆகிட்டேன், நான் அவுளியா ஆகிட்டேன், சுபாடல்லாம் வா, அதெல்லாம் வச்சு அவுளியான முடிவு பண்ணிடாதீங்க. அல்லாஹ் உங்களை சோதிக்கும் போது பொறுமையாளர்களாக இருக்கின்றீர்களா? அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கும் போது அவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கின்றீர்களா? ஓகே, அப்ப அவுளியா நீங்க, அப்ப நீங்க நினைச்ச மாதிரியே நீங்க அவுளியா தான் இல்லையா? வெறும் இபாதத்தை வச்சு மட்டும் அவுளியாவா ஆயிடலாம் நினைச்சா நோ, அது வந்து இம்பாசிபிள். புரிஞ்சா இல்லையா? நம்ம என்ன இருக்கிறோம், இப்ப இபாதத்தை செஞ்சுட்டு அவுளியா, வெளியில பேசினா குஃப்ரு, பேசினா குஃப்ரு, பேசுனா அல்லாவுக்கு திருப்தி இல்லாத வார்த்தை, செய்யல செய்யல அல்லாவுக்கு திருப்தி இல்லாத வார்த்தை, அல்லாஹ் எவ்வளவுதான் கொடுத்தாலும் நன்றி இல்லாத தன்மை, அல்லாஹ் கொஞ்சம் சோதிச்சுட்டாலும் என்ன எது கெடுத்தாலும் என்னடா. அப்ப நம்ம வந்து ஒரு நாயுடைய அளவு கூட நம்ம தகுதி இல்லாத, ஒரு நாயுடைய நன்றி உள்ள அளவுக்கு கூட நம்ம தகுதி இல்லாதவங்களா போயிடும். அல்லாஹ் பாதுகாக்கும் விஷயத்துக்கு வாங்க. இப்ப இந்த அபத்தியத் என்பது இருக்குது, அது சோதனையில் சபராக இருப்பது, அல்லாஹ் கொடுக்கும் போது நன்றி உள்ளவர்களாக இருப்பது. சரி, அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பத்தி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிஃபத்துல முதல் உயர்ந்த சிஃபத்து என்ன, நம்ம எப்படி அவங்களை நம்பணும், அல்லாஹ்வுடைய அபது. புரியுதா? அரபியிலே சொல்லுங்க, அல்லாஹ்வுடைய அபது என்று நம்ம நம்பணும். புரியுதா? இப்ப இதுல இன்னொரு சில குழப்பங்கள் இருக்குது, அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த சூஃபிகளை பத்தி நம்ம சொன்ன பாருங்க, இவங்களால இஸ்லாத்துக்கும் முஸ்லிம்களுக்கும் பிரச்சனை வழிகேட தவிர எதுவுமே கிடையாதுங்க, நல்லா பாதுகாக்கணும். இந்த சூஃபிகளுடைய கொள்கை என்னன்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபது கிடையாது, அவங்க வந்து அல்லாஹ்வுடைய நூர் ஒளியிலிருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹுவ பஷர், மனிதர் என்று அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல பஷர் மனிதர் என்று சொன்னா உங்களெல்லாம் காஃபிர்னு சொல்லிடுவாங்க. அப்ப இது நேரடியா குர்ஆனை மறுக்கக்கூடிய, இஸ்லாமிய அடிப்படையை மறுக்கக்கூடிய கூற்று. இவ்வளவு ஒரு குஃப்ரான ஒரு கொள்கைய அவங்க ஆன்மீகங்கிற பேருனாலையும் ஞான கல்வி என்ற பேருனாலையும், புரியுதா, அவங்க வந்து மக்களுக்குள்ளார புகுத்தி இதை ஒரு நம்பிக்கை ஆக்கிட்டாங்க. இன்னைக்கு எப்படி கொண்டு வந்துட்டாங்க, ரசூலுல்லாஹ்வை இந்த மௌலூது ஓதுறவங்க, மீலாது செய்யறவங்க, இந்த தரீகா குரூப்லாம் ரசூலுல்லாஹ்வை எப்படி நம்புறாங்க, அல்லாஹ்வுடைய ஒளி பிரகாசம் இருக்குல்ல, அல்லாஹு தஆலா நூர், அந்த நூரிலிருந்து வந்தவங்க இவங்க, இவங்க வந்து பஷர் மனிதரே கிடையாது. புரியுதா அப்படிங்கிறாங்க. இது எதுல கொண்டு போய் விட்டுறோம், குஃப்ருல கொண்டு போய் விட்டுறோம். புரியுது? அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய அபுதாக இருப்பதோடு அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கின்றார்கள். சரியா? சரி, அல்லாஹ்வுடைய நபி என்றால் என்ன? அல்லாஹுவின் புறத்தில் இருந்து அவர்களுக்கு வஹி, தூது செய்தி, அல்லாஹ்வுடைய இறை செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. நம்ம ஏற்கனவே மூன்று அடிப்படையில் படிச்சிருக்கிறோம், இக்ரா என்ற அந்த வசனம் இறக்கப்பட்ட போது அவர்கள் நபியாக ஆக்கப்பட்டார்கள். புரியுதா? அடுத்து யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபன்தீர் என்ற வசனம் இறக்கப்பட்ட போது வபுஇஸ ரசூலன் அல்லது வஉர்சில பி யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர், யா ஐயுஹல் முத்தஸ்ஸிர் என்ற வசனத்தை கொண்டு அவர்கள் ரசூலாக ஆக்கப்பட்டார்கள். அப்ப நபி என்றால் என்ன? அல்லாஹ்விடமிருந்து வானவர் மூலமாக நேரடியாக செய்தியை வாங்கக்கூடியவர். அல்லாஹ்வுக்கும் அவங்களுக்கும் இடையில வானவர் ஒருத்தர் தான் இருப்பார். இப்ப நாமும் அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தியை வாங்குறோம். எப்படி வாங்குறோம்? அல்லாஹ்ட்ட இருந்து மலக்கு, மலக்கிட்ட இருந்து நபி, அடுத்து நபிக்கு பிறகு சஹாபாக்கள், இப்படி வழி வழியாக நம்ம வாங்குறோம். ஆனா நபியாகப்பட்டவர் அல்லாஹ்விடத்திலிருந்து செய்தியை பெறுவார் எப்படி? வானவர் ஒருத்தர் தான் அங்க இருப்பாங்க. புரியுதுங்களா இல்லையா? இப்படிப்பட்ட செய்தி பெறக்கூடியவர்களுக்கு என்ன சொல்லப்படும்? நபி என்று சொல்லப்படும். அந்த பெற்ற செய்தியை மக்களிடம் கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும். பெற்ற செய்தியை மக்களிடத்திலே கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்ற கட்டளையும் கொடுக்கப்பட்டிருந்தால் அவர் யாரு? அவர் ரசூல். புரியுதா? அப்ப நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்தாக இருக்கின்றார்கள், நபியாக இருக்கின்றார்கள், ரசூலாக இருக்கின்றார்கள். புரியுதா? இப்ப இந்த இடத்துல இமாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்ந்து மதிப்பா பேசுறதுக்காக வேண்டிதான் அங்க பாருங்க, அபுதுகுல் முஸ்தபா. அப்ப அல்லாஹ்வுக்கு நிறைய அப்துகள் இருக்கிறார்கள், அல்லாஹ்வுக்கு நிறைய நெருக்கமான அப்துகள் இருக்கிறார்கள். எல்லா நபிமார்களும் அப்துதான், நம்மளும் விட்டுருங்க, எல்லா நபிமார்களும் அப்துகள் தான். அந்த நபிமார்களிலேயே அல்லாஹு தாலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஸ்பெஷலா செலக்ட் பண்ண. அதே போல முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாம நிறைய நபிமார்கள் இருக்கிறாங்க, அந்த நபிமார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா ஸ்பெஷலா தேர்ந்தெடுத்தான். அதே போல நிறைய ரசூல்மார்கள் இருக்கிறாங்க, அந்த ரசூல்மார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தாலா ஸ்பெஷலா தேர்ந்தெடுத்தான். அப்ப அப்து என்பதிலும் சரி, நபி என்பதிலும் சரி, ரசூல் என்பதிலும் சரி, நம்முடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். இந்த அரண்மனைக்கார குறிப்பு இருக்கு பாருங்க, அரண்மனைக்காரத்தர் அஜரத் குறிப்பு, அந்த குறிப்பு என்ன தெரியுமா சொல்லுது கேட்டீங்கன்னா, இதை கேட்டுட்டு எவ்வளவு பெரிய விளக்கம் அறிவுன்னு சொல்லிட்டு சொப்பு கொட்டானோ பாருங்க, இவனுங்களை என்ன செய்யறது? எங்க யாரையாவது ஒருத்தரை கடைசி நபியா அனுப்பணுங்க, யார் அனுப்பினாலும் ஒரு கேள்வி வரும். அப்படி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எல்லாம் அனுப்பினே தவிர அவர் என்னமோ பெரிய சிறந்தவர்லாம் ஒன்றும் கிடையாதுங்கட்டான். எவ்வளவு கேவலமான ஒண்ணு பார்த்தீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சாதாரண மனிதர் தான் பேசுறதுக்கு கடைசியில பேசி பேசி எந்த அளவுக்கு வந்தானுவ? அதாவது நபியாக அவர் ஆனதுக்கு பிறகுதான் அவருக்கு விசேஷமே வந்துச்சான். நபி ஆவறதுக்கு முன்னாடி சும்மா சாதாரண ஆள் தானே அவர். விளங்குதாமா உங்களுக்கு? விளங்கல உங்களுக்கு? எவ்வளவு டேஞ்சரான வார்த்தை பாருங்க, அறிவு லாஜிக்னு சொல்லிட்டு எவ்வளவு குஃப்ரான வார்த்தைய அவர்கள் பயன்படுத்துறாங்க பாருங்க. அப்ப ஒருவரை அல்லாஹு தாலா நபியாக தேர்ந்தெடுப்பதற்கு முன்பே அதற்கு தகுதியானவராக அல்லாஹ் உருவாக்குகின்றார். புரியுதா இல்லையா? அதுக்கு தகுதியானவராக அல்லாஹ் அவரை உருவாக்காம ஏதோ ஏதாச்சுமா குருட்டா வாக்கல நம்ம சொல்லுவோமா இல்லையா, அந்த மாதிரி அல்லாஹு தாலா யாரையுமே நபியாக தேர்ந்தெடுப்பதில்லை. ஏன்? இப்ராஹிமுடைய வம்சத்தில் அல்லாஹ் எப்படி சொன்னான், சும்மா அர்ஸல்னா, சாரி பிறகு நாம் நூஹை அனுப்பினோம், இப்ராஹிமை அனுப்பினோம், அவர்களுடைய சந்ததியில் நாம் நுபுவத்தையும் வேதத்தையும் கொடுத்தோம் என்று. அப்ப அவர்கள ஒரு சிறப்புத்தன்மை இருக்க போய்தான் அல்லாஹ் கொடுத்திருக்கான். புரியுதா இல்லையா? எப்படியோ யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்கணும் என்ற அந்த அடிப்படையில இல்ல. விளங்குதுங்களா இல்லையாமா? சரி, இப்ப நம்ம என்ன சொல்ல வரோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்ம நபியா நம்புறோம். புரியுதா? நபியாக நம்புவதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு நமக்கு என்ன தேவை? சில கூட்டம் என்ன சொல்றாங்க, அவர் அற்புதத்தை காட்டணும், அந்த அற்புதத்தை வச்சுதான் அவரை நபி என்று நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும்னு சொல்றாங்க. ஆனா நம்முடைய அஹ்லு ஸுன்னத் வல் ஜமாஅத்துடைய அகீதா என்ன? நாம் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ஏற்றுக்கொண்டது அவர்கள் காட்டிய அற்புதத்தை வச்சு மட்டுமல்ல. இப்ப அற்புதத்தை மட்டும் சொன்னா, அந்த அற்புதத்தை பார்த்தவங்க யாரு? அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள். அப்ப அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க நபிங்கிறதுல ரொம்ப பெரிய யக்கீன் இருந்திருக்கணும். பின்னாடி வரக்கூடியவங்களுக்கு ஏன்னா நம்ம அந்த அற்புதத்தை கண்ணால பார்க்கலையே, கேள்விதான படுறோம். அப்ப நமக்கு அவங்க மேல நம்பிக்கை வந்து அந்த அளவுக்கு பலமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க கூட்டுப்படி பார்த்தா ஆனா நம்ம என்ன சொல்றோம் அப்படி கிடையாது. நபி என்று அறிவதற்கு அற்புதத்தை அல்லாஹ் துணையாக கொடுத்திருப்பது போன்று அந்த மனிதருடைய வாழ்க்கையிலும் அவருடைய குணங்களிலும் அவருடைய பண்புகளிலும் அவருடைய சொல்லிலும் செயலிலும் அவர் நபி என்பதற்குண்டான ஆதாரங்கள் இருக்கும். அவருடைய பேச்சு, அவருடைய ஒழுக்கம், அவருடைய கொடுக்கல் வாங்கல், அவருடைய குடும்ப வாழ்க்கை, இது எல்லாமே அவரை நபி என்பதற்குரிய சாட்சியாக இருக்கும். இப்ப பாருங்க, ஹஸ்ஸான் இப்னு சாபித் என்ற ஒரு பெரிய சஹாபி, அவர் வந்து பெரிய கவிஞர், மதினால உள்ளவர், பெரிய கவிஞர், கவிஞர்லாம் முரட்டுத்தனமான கவிஞர், வாயில பேச ஆரம்பிச்சாலே போதும் இன்னைக்கெல்லாம் அவருடைய வார்த்தை கவியை புரியறதுக்கெல்லாம் நம்ம வந்து 10 டிக்ஷனரியை கையில வச்சுக்கிட்டு உட்கார்ந்தாதான் புரியும். அந்த மாதிரியான கவிஞர். குறைஷிகள் என்ன செஞ்சாங்க, ரசூலுல்லாஹ் நீ ஏசுப்பா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா காசு கொடுத்தாங்க. சரின்னு அவர் காசையும் வாங்கிக்கிட்டாரு. வாங்கிக்கிட்டு சரி ரசூலுல்லாஹ்வை ஏசலாம் அப்படின்னு திட்டம் போட்டுக்கிட்டு முதல்ல போய் அவரை பார்ப்போம். ஒருத்தர் ஏசுறதா இருந்தா அவரை பார்ப்போம், அவருக்கு கண் எப்படி இருக்கு, மூக்கு எப்படி இருக்கு, உடம்பு எப்படி இருக்கு, பேசுறது அப்படின்னு சொல்லி வர்றாரு. ரசூலுல்லாஹ் வந்து பார்த்தாரோ இல்லையோ அந்த காசு பணத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சார். சொல்றாரு, இந்த நபியை, நாளைக்கு அரபி சொல்லி காட்டுறேன், இந்த நபியை ஏசுவதற்காக குறைஷிகள் எனக்கு செல்வங்களை கொடுத்தார்கள். நானோ அவருடைய முகத்தை பார்த்தபோது முகத்திலே தென்பட்ட ஒளிகள், முகத்திலே அவர் உண்மையாளர் என்று தென்பட்ட ஒளிகளால் நான் என்னையே எழுந்து விட்டேன் என்று சொல்லி அப்பதான் அந்த ரசூலுல்லாஹ்வை பார்க்கிறாரு. அந்த அடையாளத்தை வச்சு புகழ்றாரு, புகழ்றாரு, புகழ்றாரு. பாருங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்களை சுப்ஹானல்லாஹ். அப்ப அற்புதங்களுக்கு அப்பாற்பட்டு அந்த ரசூலுடைய குணங்கள், அவருடைய முகம், அவருடைய சொல் செயல், அவர் நபி என்பதற்கு ஆதாரமாக இருக்கு. ஏன்னா நபி என்பவர் யாரு, அல்லாட்டிருந்து செய்தியை சொல்லக்கூடியவர். அவர் பொய் பேசுவாரு, மாத்தி மாத்தி பேசக்கூடியவரா இருந்தா பொய் பேசக்கூடியவங்கள்ட்ட முகத்துல ஒளி இருக்காது, செயல்ல சுத்தம் இருக்காது. புரிஞ்சா இல்லையா? நாளைக்கு நம்ம தொடருவோம்.